ஒன்றாவது அதிகாரம் வசனம் 13-14 நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது அவருக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை அடிக்கப்பட்டீர்கள், முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பேதுரு காண்டவர் ஒரு முக்கியமான பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். எவ்வளோதான் புயல்கள், எவ்வளோதான் சுத்தி சூழ்நிலைகள் காத்தடித்தாலும், புயலே வந்தாலும், நம்ம பார்வை ஆண்டவரில் நோக்கமாக இருக்கும்போது நம்ம தைரியத்தோடு உறுதியோடு மனசில் அசராதவர்களாக நம்ம தொடர்ந்து வாழ்க்கையை கடந்து போகலாம். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆடி போயிடுறோம், ஏன் வாழ்க்கையில் அப்செட் ஆகி டென்ஷன் ஆகி துக்கத்தில் நிறைந்து கசப்பில் நிறைந்து ஏன் போயிடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு ஒரே காரணம் நம்ம இந்த பாடத்தை படிக்காதனால. ஆண்டவரே நோக்கமாக பார்க்கறத விட்டுட்டு நம்ம புயலையும் சூழ்நிலைகளையும் உலகத்தையும் நம்மளையும் பார்க்க நம்ம போயிடுறதுனால தான். கடவுளுடைய பெரிய ஆசை சித்தம் தன்னுடைய மக்கள் தன்னிலே நோக்கி பார்த்து தான் கொடுக்கிற மாறாத ஆசீர்வாதங்களில் நோக்கமாக இருந்து அவங்களுடைய சந்தோஷமும் பாதுகாப்பும் எப்போ உணர்ந்து அவங்க வாழணும். என்னதான் இந்த உலகத்தில் நடந்தாலும் அவங்க சந்தோஷத்துக்கும் அவங்களுடைய பாதுகாப்புக்கும் எந்த பங்கமும் வராமல் அவங்க வாழணும். அதான் ஆண்டவர் விரும்புகிற. பாருங்களேன், ஒரு அப்பா ஒரு பிள்ளையை தத்தெடுத்தோன்னா, நீ என் புள்ள, நான் உன்னை பார்த்துக்குவேன், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பார்த்து, ஒரு கடலில் அந்த புள்ள அங்கே புயல் வருது, இங்கே புயல் வருது, அங்கெல்லாம் பார்க்காத, என்னை பார், என்னையே பார்த்துக்கிட்டுரு, என்ன கடல் வந்தாலும் நீ நிம்மதியாக எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை தத்தெடுத்து பார்க்க சொல்கிறாரு. நம்ம இந்த பெராக்கு பார்க்குற பிள்ளைங்கன்னு வாங்க, அப்பாவை பார்க்குறத விட்டுட்டு பெராக்கு பார்க்குறது தான் நமக்கு வேலையை, அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது, அதனால தான் டென்ஷனு வருத்தம் நமக்கு. கடவுள் வந்து 100% முழுமையாக அவரில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோன்ற அது மாறவே கூடாது. இந்த உலகமே ஆடி போயிட்டால் கடவுளுக்குள்ள அசையாதவர்களாக நாம் நிற்க முடியும், அதை நம்ம உணரணும். வாழ்க்கையில் எல்லாமே நிலையற்று போகலாம், நம்ம சுகம் கெட்டு போகலாம், குடும்பம் நிலையற்று போகலாம், நம்ம வேலை போகலாம், சமுதாயம் போகலாம், உலகமே கெட்டு போகலாம். ஆனால் ஒரு விதத்தில் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு 100வது ஃப்ளோரில் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த பெரிய பில்டிங்கில், திடீர்னு பூகம்பம் வருது, பூகம்பம் வந்து அந்த பில்டிங்கே சரிஞ்சு உழுவுது. நீங்கள் வந்து அந்த நேரத்தில் கால் வைக்க, எங்கெல்லாம் கால் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஸ்லிப் ஆகி டமா டமான்னு கீழே போகுது. ஏதாவது செங்கல் பிடிக்கலான்னு பார்த்தா அந்த செங்கல் செவுர்லேருந்து அப்படியே கையில் வருது. பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பேலன்ஸை இழந்து தர 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 தரன்னு விழுந்துக்கிட்டு இருக்கிறீங்க கண்ட்ரோல் இல்லாமல். அந்த நிலையிலையும் கடவுளுடைய பிள்ளைகள் 100% தனக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்ற உறுதி அவங்க மனசில் இருக்கணும்னு நான் கடவுளுடைய விருப்பம். நமக்கு இருக்கா அந்த பழைய சங்கீதங்கள்ல, அவங்களுக்கே அப்படி இருந்துச்சு பழைய காலத்தில். சங்கீதம் 41:1 சொல்லுது, தேவன் நமது அடைக்கலமும் பாதுகாப்பும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் இருக்கும்போது என்னுடைய அடைக்கலமாக இருக்கும்போது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலம் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களை அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அப்படியே சுனாமி வருது, அங்கே இருக்கிற மலைகள்லாம் அப்படியே உருண்டு கடலுக்குள்ளே உழுவுது, நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். நம்ம இருக்க முடியுமா தேவனுக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு தைரியம் உறுதி? பவுல் அப்படிப்பட்ட ஒரு பயப்படாத ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்தாருங்க. அதுக்காகத்தான் அவர் அவ்வளோ சாதிச்சார். யோசிச்சு பாருங்க, அவருடைய வாழ்க்கையை வந்து சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையை சொல்கிறார். உங்கள் வாழ்க்கை போன வாரம் எப்படி இருந்துச்சுன்னு இப்படி சொல்லி பார்க்க முடியுமா? அவர் சொல்கிறார் 2 Corinthians 11:25 சொல்கிறாரு, ஒரு வாழ்க்கை என்ன சொல்கிறது, ஒரு சுருக்கம் பயோகிராஃபி. பவுல், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். 2 Corinthians 11:25 வாசிக்கிறேன். அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன். ரொம்ப நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், அடி வாங்கியிருக்கிறேன். அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். அநேக தரம் எனக்கு உயிரே போயிருக்கும். யூதர்களால் 1 Corinthians 40 அடிப்பட்டேன். 5 வாட்டி வாங்கியிருக்கிறேன்ப்பா. 3 மிலார்களால் அடிப்பட்டேன், ராட்ஸில் அடித்தாங்க. 1 கல்லெறி உண்டேன், கல்லெறிஞ்சு செத்தே போகிற மாதிரி கல்லெறிஞ்சுது. 3 கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனத்தினால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனத்தினால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களிலால் வந்த மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் வந்த உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் தூக்கம் இல்லை அநேக தரம் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அது மாத்திரம் இல்லாமல் சபைகளால் எல்லா சபைகளால் உண்டான வியாகுலம் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ப்ரெஷர் பண்ணுது. இந்த மனுஷன் எப்போவோ ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்கணும், எப்போவோ நர்வஸ் பிரேக் டவுன் ஆகி மண்டையை போட்டிருக்கணும். ஆனால் இந்த மனுஷன் இந்த வயசான காலத்தில் உறுதியாக பவர் எங்கேருந்து இங்கே வருது இந்த மனுஷனுக்கு? இன்னமும் சபைகளெல்லாம் பலப்படுத்திக்கிட்டு வயசான காலத்தில் உலகத்தையே மாற்றக்கூடிய நிருபங்களில் ஜெயிலில் இருந்து உட்காந்து எழுதிக்கிட்டு அவர் ஜெயிலில் எல்லாம் ப்ரீச் பண்ணாரே காஸ்பல்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க ஜெயிலில். அவர் தலையை கூட எடுப்பாங்க. அவர் திருப்பி ரிலீஸ் ஆகுவார். ரிலீஸ் ஆன பிறகு இப்போ ரோம் முடிஞ்சிருச்சு, ஸ்பெயினெல்லாம் போய் காஸ்பலில் ப்ரீச் பண்ணுறதுக்கு இப்போ கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு உட்காந்து. என்ன நம்ம சொல்வது, எப்படிங்க இந்த அசைய முடியாத ஸ்திரத்தன்மை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க முடியும்? இதெல்லாம் கடந்த பிறகும் எப்படி நம்மெல்லாம் சின்னதுக்கே டென்ஷன் ஆகிடும். ஒரு டிராஃபிக் ஜாமுக்கே நமக்கு இருக்கிற பிபி கிபி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுதே, சின்னதுக்கே தாங்க முடியாத பொத்தல் பீஸுங்களாம் நம்ம இருக்கிறோம். இந்த மனுஷன் இத்தே பெரிய ஸ்திரத்தன்மை எங்கிறதுக்கு வந்துச்சு? இப்படிப்பட்ட உறுதி, இப்படிப்பட்ட நிச்சயம் அப்போஸ்தலன் பவுலுக்கு எதனால் வந்துச்சு தெரியுமா? அவர் கண்டுபிடிச்ச மாபெரும் ரகசியம், அவருடைய சீக்ரெட் என்னங்க, இந்த உலகமே அசைந்தாலும் கடவுளுக்குள்ள நாம் அசையாமல் நிற்க முடியும். அப்படி ஒரு பாதுகாப்பை நம்ம உணர முடியும். கடவுள் அதை தாங்க நம்மளை ஃபீல் பண்ண விரும்புகிறார். தனக்குள்ள நாம் முற்றிலுமாக பாதுகாப்பாக இருக்கோம் என்னதான் நடந்தாலும். கடவுள் அதை தான் நமக்கு ஃபீல் பண்ணணும்னு உணர்றாரு, விரும்புகிறாரு. இந்த நம்ம இன்னைக்கு படிக்கிற வசனங்களில் 13-14 நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். இந்த 2 வசனங்களில் கீவேர்டு, 13 வசனத்தில் கீவேர்டு என்ன, முத்திரை, ஃபீல்டு. 14 வசனத்தில் கீவேர்டு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கேரண்டி, உத்தரவாதம், உத்தரவாதம். ரெண்டுமே அசைய முடியாத தவறளைக்காத நிச்சயத்தை நம்ம மனசில் ஏற்படுத்தணும். அதுதான் கடவுளுடைய ஆசை. என்னத்தான் இந்த உலகத்தில் அசைஞ்சாலும், உலகமே நிலமாறி போனாலும் கடவுளுக்குள்ள நாம் பாதுகாப்பாக இருக்கிறேன் ஒரு உறுதி அசையராத தன்மை நம்ம மனசில் ஏற்படணும். அதுக்கு தான் அதை சொல்கிறாரு நமக்கு. ஆமாங்க பாஸ்டர், அப்படி தான் நான் நினச்சி வரேன், அப்படி தான் நான் மனசில் சில நேரங்களில் ஃபீல் பண்ணும்போது ஏதோ ஒரு வசனம் வந்து எனக்கு என் நிச்சயத்தையே கெடுத்துருது. சில நேரங்களில் நீங்கள் பண்ணுற பிரசங்கத்தையும் எனக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணுற ஆர்வத்தோடு வருவேன், நீங்கள் பண்ணுற நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும்னு சொன்னவுடனே எனக்கு நிச்சயம்லாம் போயிருந்தீங்களே பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி பைபிளில் சில வசனங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம நிச்சயத்தை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது தப்பு. அந்த வசனங்களை நம்ம சில பேர் அதனால அந்த வசனங்களையே படிக்க மாட்டாங்க. அதையே படிக்காமல் நம்ம போலி நிச்சயத்தில் இருக்கிறது தப்பு. வேத கொடுக்குற நிச்சயம் அஷூரன்ஸ் நம்ம படித்து வரோம். அந்த வசனங்களை தவிர்க்கிறதுனால இல்லை, அந்த வசனங்களை தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறதுனால வருது. அந்த வசனங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறோம், அது நம்ம அஷூரன்ஸை எடுக்குதுன்னு இல்லை இல்லை. ஆக்சுவலாக அந்த வசனங்கள் வந்து கடவுளை அன்றி வேற எந்த காரியத்திலையும் நம்முடைய நிச்சயம் இருக்கக்கூடாதுன்னு நம்மளை எச்சரிக்கிறது. அநேக தடவை நம்முடைய அஷூரன்ஸ் வந்து இயற்கையாக நம்முடைய நிச்சயம் எதில் வருது, நம்ம ஃபீலிங்கில் வந்துடுது, நம்ம பக்தியில் வந்துடுது இல்லைங்களா. நல்லா இன்னைக்கு ஃபீல் பண்ணால் நான் பரலோகத்துக்கு போவேன்னு நினைக்கிறேன், இல்லை நம்ம ஃபீலிங் இல்லைன்னா ஓ இன்னைக்கு போக மாட்டேன்னு அந்த ஃபீலிங்ஸ் மேலே. இல்லை நம்ம பக்தி, போன வாரம் ஒழுங்காக பைபிள் படிச்சு ஆஹா நான் நினைக்கிறேன் பரலோகத்துக்கு போயிடுவேன், போன வாரம் ஜபம் பண்ணல பைபிள் படிக்கலைன்னா ஒன்றும் ஃபீலிங். அதுலேயோ நம்ம பக்தியிலையோ நம்ம நற்கிரியிலையோ நம்ம சொந்த நீதியிலையோ நம்முடைய பெருமையிலையோ நம்ம குடும்பத்திலையோ வேலையிலையோ நம்ம சூழ்நிலையிலையோ எது மேலேயோ நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த வசனங்கள்லாம் நம்மளை எச்சரிக்குது. ஆனால் கடவுள் மேலே நம்முடைய அஷூரன்ஸ் எடுக்கணும்னு ஒரு வசனமும் இல்லை பைபிளில். நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அந்த வசனங்கள். தப்பான காரியங்களில் நம்முடைய நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது ஒன்றுன்னா எடுக்கிறார் வாழ்க்கையில். இதில் தான் நம்ம நிற்கிறோம்னு நினைக்கிறோம், திடீர்னு அந்த ஃப்ளோர் எடுக்கிறார், அப்போது ஐயோ கீழே உழுவுறேன்னு. ஏன் உழுவுறமாக தான் பண்ணுறாரு. போன இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருந்த சர்வீஸில் போன வாரம் எங்களுக்கு எல்லாருக்கும் வேர்ஸ்ட்டுங்க அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இப்போ தான் புரியுது. ஏன் அந்த கஷ்டம், ஏன் நம்ம எது இதிலெல்லாம் நம்புகிறோமோ அது ஒன்றுன்னா எடுக்கிறார். ஏன் நம்முடைய அஷூரன்ஸ் மாறாத அவர் மேலே வைக்கணும் இல்லைங்களா. அது மேலே இருந்தால் தான் பவுல் மாதிரி நம்ம இருக்க முடியும். மற்றதுல எல்லாத்துலேயும் நம்ம சோர்ந்து தான் போவோம். ஓகே, இன்றைக்கி அந்த வசனம் 13-14 பார்ப்போம். பவுல் தன்னுடைய துதியை முடிக்கிற வசனங்கள். பிதாவாகிய தேவனை தெரிந்து கொள்ளுதலுக்கும் முன்குறித்தலுக்கும் ஸ்தோத்தரித்து, குமாரனை மீட்புக்கும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஸ்தோத்தரித்து, இப்போ பரிசுத்தாவினுடைய கிரியைக்கு அவர் வந்திருக்கிறார் இல்லைங்களா. இதில் இருக்கிற கீ ஃப்ரேஸ் இந்த 13-14 வந்து பரிசுத்தாவினால் முத்திரை அடிக்கப்பட்டது. அதில் மூணு தலைப்பில் அதை படிச்சுக்குவோம். பரிசுத்தாவினுடைய முத்திரை, த மீனிங் ஆஃப் சீலிங், த மீன்ஸ் ஆஃப் சீலிங், த கோல்ஸ் ஆஃப் சீலிங். ஓகே, சிம்பிளாக MMG. முத்திரையினுடைய அர்த்தம் என்ன, அதுக்கு பொருள் என்ன, முத்திரை எந்த சாதனத்தின் மூலமாக முத்திரை அடிக்கப்படுகிறோம், மூன்றாவதாக முத்திரை அடிப்பதனுடைய நோக்கம் என்ன, ரெண்டு நோக்கங்களை பார்ப்போம், அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, முத்திரைன்னா என்னங்க அர்த்தம், முத்திரை அந்த வசனத்தை பாருங்களேன். அந்த வசனம் என்ன போட்டுக்கு, நீங்கள் பரிசுத்தாவினால் முத்திரை அடிக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம சபையில் பைபிளை தான் விளக்கணும். நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் என்ன குளிரா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம் அப்படியே சிரிக்க வச்சுட்டு உங்களை அனுப்பலாம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிச்சுட்டு போனால் தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர முடியும். எப்படியெல்லாம் உலகமே அசைஞ்சாலும் நிற்கணும்னும் போது எதனால நிற்பீங்க, நான் சொன்ன ஜோக்ஸை வச்சா நிற்பீங்க, இங்கே குழு குழுன்னு ஃபீலிங் ஆனதுனால மியூசிக் போடுறது இல்லை. எந்த மியூசிக்கு எதுவும் இல்லாமலும் அந்த வசனம் நிற்கும் பாருங்கள். அந்த டைமில் படித்தோமேன்னு அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சபை இல்லைங்களா. உங்களை நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லை, ஆவிக்கூறிய விதத்தில் உங்களை போஷித்து வளர்க்குறது தான் பிரசங்கம். அதனால் நல்லா பிரசங்கம் அப்படியே குழு குழுன்னு எடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, வசனத்தை புரிஞ்சுக்குவோம். ஏற்கே முத்திரைனா என்னங்க, முத்திரைக்கு பொருள் என்ன. அந்த காலத்தில் வந்து பொதுவான வார்த்தை முத்திரை அடிக்கிறதுனா, அந்த ராஜாங்கள் காலத்தில் பவுலுடைய காலத்தில் அந்த பொதுவான வார்த்தையை பவுல் எடுத்து பரிசுத்தாவி நமக்கு என்ன செய்கிறார் என்பதை நமக்கு அந்த வார்த்தையினால் சொல்கிறார். இது புதுசாக இருக்கலாம். முத்திரை பைபிள் காலங்களில் மூணு காரியத்துக்காக அடிப்பாங்க முத்திரை. அந்த ஒரு பெரிய ஸ்டாம்ப் இன்றைக்கி அடிக்கிற மாதிரி ஒரு ரெட்டு கலர் சீல் இருக்கும், ஒரு வேக்ஸ் மெழுகு இருக்கும், அதில் போட்டு ஒரு ஸ்டாம்ப் அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க, முதலாவது ஒருத்தர் ஒரு பொருள் மேலே, ஒரு அடிமையின் மேலே தங்களுடைய உரிமை, தங்களுடைய சொந்த ஓனர்ஷிப்பை கொண்டாடு, எ சைன் ஆஃப் ஓனர்ஷிப், இது எனது, இது என் சொத்து, என்னுடையது அப்படின்னு அதுக்கு ஒரு முத்திரை அடிக்கிறது தான் பழைய காலத்தில் அடிப்பாங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மாலாம் முதல்ல ஸ்டீல் வாங்கினாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு முத்திரை போடுவாங்க, அந்த கிருன்னு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, பேரை போட்டு பேர் போட்டு தான் வாங்குவாங்க. இது எனதுன்னு தெரிஞ்சுக்கணும், யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, குடத்தை கிடத்த இதுக்கிட்ட வச்சா. அந்த மாதிரி முத்திரை ஏந்து ஓனர்ஷிப். ரெண்டாவதாக முத்திரை எதுக்கு போடுவாங்கன்னா அதனோட ஒரிஜினாலிட்டி, அதனோட உண்மை அசல் தன்மையை காட்டுறதுக்கு, ட்ரேட் மார்க்னு வாங்க இல்லைங்களா, பிராண்ட் மார்க். இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட்ன்ற மாதிரி முத்திரை எதுக்கு? இட்ஸ் எ ஒரிஜினல். ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் லெட்டர் அனுப்புவாங்க. லெட்டர் அனுப்பும்போது அவங்க அவங்களுடைய முத்திரையை போட்டு அனுப்புவாங்க. ஏன் அந்த ஊரில் போய் இது ராஜா கிட்ட வந்துச்சா இல்லை ராஜா பேரில் வேற யாராவது போலித்தனமாக எழுதுனானான்னு எப்படி நம்ம நம்புறது? இது ராஜாவுடைய லெட்டர்ன்னு அதுக்கு அதிகாரம் கொடுக்கறது, அதுக்கு அசல் தன்மையை காட்டுறது, ஒரிஜினாலிட்டியை காட்டுறது அந்த முத்திரை. அது இருந்தால் ஆமாம், ராஜா தான் இது எழுதியிருக்கிறார், ஒரிஜினாலிட்டி இல்லைங்களா? இப்போ கூட நம்ம கள்ள நோட்டுகள் ஊரில் எவ்வளவோ இருக்குது, அதில் உண்மையான நோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதில் ஒரு உண்மையான நோட்டில் சீல் இருக்கும் இல்லைங்களா, அந்த சீலை யாரும் காப்பி பண்ண முடியாது, அதுதான் ஒரிஜினலுக்கு அடையாளம். மூணாவது, ஏன் முத்திரை போடுவாங்க? ஏதாவது ஒரு மதிப்புடைய ஒரு பொருளை பாதுகாக்கணும் என்பதற்காக. ரெவலேஷன் 7:3 தேவனுடைய ஊழியக்காரங்களுடைய நெத்தியில் அவர் முத்திரை போடுறார். ஏன்? இது என்னுடைய மக்கள், என்னுடைய மக்கள் வரப்போற கோபாக்கினையிலிருந்து இவர்கள் காப்பாற்றப்படணும், அதுக்காக முத்திரை. நமக்கு தெரியும், இயேசுவை கல்றையில் வைக்கும்போது அது கல்றையை மூடின பிறகு ரோமர் என்ன பண்ணாங்க? ரோம் சீலை போட்டாங்க. ஏன்? அந்த சீலை யாராவது உடைக்கிறான்னா அது ஒரு பாதுகாப்பாக வைக்கப்படணும். சீலை உடைச்சானா ரோம் கவர்மெண்ட் அரசாங்கத்தையே கோபத்தை அவன் சம்பாரிச்சுக்குவான், எவன்டா சீலை உடைச்சதுன்னு இன்னும் தேடிட்டு இருக்காங்க, யார் உடைச்சதுன்னு கண்டுபிடிக்கல இல்லைங்களா. ஆகவே முத்திரை என்றது என்ன? மூணு காரியம், ஓனர்ஷிப், ஒரிஜினாலிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். இது என்னுடையது, இது இது ஒரிஜினலு, அசலானது, இது பாதுகாப்புக்கு கொடுக்கப்படுறது. பவுல் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பரிசுத்தாவியினால் முத்திரடிக்கப்பட்டீங்கன்னா பரிசுத்தாவிய தேவன் உங்களுக்கு கொடுத்து என்ன செய்கிறாரு? அவர் உங்களை தன்னுடையவர்களாக செஞ்சுக்கிட்டார். அவருடைய சொத்தாக வாங்கப்பட்ட சுதந்திரமாக நீங்கள் மாறிட்டீங்க, அவருடையவராக நீங்கள் மாறிட்டீங்க. அவருடைய ட்ரேட்மார்க்கை உங்களுக்கு போட்டிருக்கார், அவருடைய பொருள், அவருடைய ப்ராடக்ட் நீங்கள், உங்களுக்குள்ளே அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹேண்ட்ஸ் ஆஃப், திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டின்னுவாங்க, தொடாத இது என் சொத்து அப்படின்ற அளவுக்கு கடவுள் நம்மளை முத்திரை போட்டிருக்கிறார். ரெண்டாவது, அந்த ரெவலேஷனில் வர மாதிரி ரெவலேஷன் நம்ம வருது, அதில் 7:8 அதிகாரத்திலலாம் இந்த உலகத்தில் கடவுள் வந்து அவிக்குரிய உலகத்தில் பிசாசுகளை திறந்து விடுறார். அந்த பிசாசுகள் போய் எத்தனையோ பேரை கவர்ந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி இரவும் பகலும் தூங்க விடாமல் தேல் கொட்டுற மாதிரி கொட்டி அவங்களுக்கு தலையிலையும் கையிலையும் முத்திரை அடிக்குமா, பயங்கர டார்ச்சர் பிசாசுங்க. அந்த மாதிரி கோடிக்கணக்கான பிசாசுங்க இந்த உலகத்தில் நம்மளை நமக்குள்ளே நுழையணும், நம்மளை கெடுக்கணும், நமக்கு தவறான சிந்தனை கொடுக்கணும், நம்மளை அழிக்கணும், பாவம் செய்ய வைக்கணும், கள்ளப்போதகத்தில் நம்ம நடத்தணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது நம்ம கிட்டையே வராதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிறது என்ன? அவருடைய முத்திரை. இட்ஸ் அ சீல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அந்த சீல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்மளை அழிக்க முடியாதவர்களாக செய்து விடுகிறது. பாருங்களேன், அந்த எத்தனையோ பாவத்தில் நீங்களோ நானும் விழுந்திருக்கலாம். எத்தனையோ பிசா இயேசு ஒரு பேய் பிடிச்சவன் இயேசு அடிக்கணும்னு ஓடி வரும்போது கிட்ட வந்தவனை பார்த்து பின்னாடி நின்னான், இவர் தேவகுமார். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாய் முத்திரை எத்தனையோ ஆவிகள் நம்மளை அழிக்கலான்னு வரும்போது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணலான்னு வரும்போது இந்த முத்திரையை பார்த்து நம்ம கிட்ட கூட வர்றதில்லை. ஒருத்தர் சொல்றாரு, வி ஆர் ஹாஃப் லிமிட்ஸ் ஃபார் ஆல் ஈவில் ஃபோர்ஸஸ். இதுதான் பவுண்ட்ரி, இதுக்கு இதுக்கு நம்ம கிட்டே வரக்கூடாதுன்னு லிமிட்டு, அது லிமிட்டை வச்சிருக்கிறார், நம்ம கிட்டேயே வர முடியாது. வி ஆர் சீல்டு ஃபார் ப்ரொடெக்ஷன். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ பிசாசுடைய போலி தேவ பிள்ளைகள்னு பண்ணியிருக்கு, தேவ போலி சபைகள் இருக்குது, போலி விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதில் எல்லாத்துலேயும் மார்க் வித்தியாசப்படுத்தி நம்ம ஒரிஜினல் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ராயல் சிக்னட் ரிங்குன்னு அவருடைய மோந்திரத்தின் முத்திரை நம்ம மேலே இருக்குன்றது நம்மளை வேறுபடுத்துறது என்ன? பரிசுத்தாவியானவர் தான். அதனால தான் அவர் நம்மளை ஒரு பாருங்களேன், அவர் நம்மளை நமக்கு அவருக்கு சொந்தமானவர்கள் மாத்திரம் இல்லை, அவருடைய ஒரிஜினல் மக்கள் மாத்திரம் இல்லை, அவருடைய அவர்னால் பாதுகாக்கப்படுற பொக்கிஷங்களாக இருக்கும்படிக்கு அவர் நமக்கு முத்திரையை போடப்பட்டிருக்கார். இன்னைக்கு நீங்களோ நானும் தொடர்ந்து பாவத்தில் உழுவாமல், விசுவாச துரோகத்தில் போகாமல், கள்ள போதகத்தில் அழிந்து போகாது இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க? எத்தனையோ பேர் போறாங்க, ஏன் நமக்கொண்டி ஒரு தடை வருது? ஏன் நமக்கொண்டி ஒரு பாவத்திலேருந்து மீண்டு வர வருது? ஏன் நமக்கொண்டி சத்தியம் புரிய ஆரம்பிக்குது? அதுக்கு ஒரே காரணம் இந்த முத்திரை தான். பரிசுத்தாவினால் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த வேர்ட் சீல் ஏன் ஆண்டவர் பயன்படுத்துறாரு? நிபந்தனையற்ற ஒரு கேரண்டி நம்ம மனசுல ஏற்படுத்தணும். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளது. இஸ் நாட் ஓன்லி எலக்டட் யூ, இஸ் ரிடீம்டு யூ, பட் இஸ் ஃபீல்டு யூ. அவர் உங்களை முத்திரையடித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன். போன வாரம் இந்த 1689 கிளாஸில் நான் சொல்லியிருந்த அஷூரன்ஸ், ரட்சிப்பின் நிச்சயம்னு நம்ம பார்த்தோம். அந்த தவறளைக்காத நிச்சயம், நம்மளை ஏமாத்தாத நிச்சயம், நம்ம மனசில் நம்ம ஃபீல் பண்ண முடியும், பரலோகத்தை நம்ம கண்ணில் பார்த்த மாதிரி, நிச்சயமாக நான் கடவுளுடைய பிள்ளை, நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போவேன், நிச்சயமாக நான் எனக்காக பரலோகம் காத்திருக்கு அப்படின்ற நிச்சயம் நமக்கு யார் கொடுக்கறது? மூணு தூண்கள் நான் சொல்லியிருந்தேன், இயேசுடைய ரத்தமோ அவருடைய நீதியின் மேலே வைக்கிற நம்பிக்கை, நம்ம ரட்சிக்கப்படுறோம். அடுத்ததாக பரிசுத்தாவி உள்ளுக்குள்ளே ஏற்படுத்துகிற கிருபைகள், உள்ளார்ந்த கிருபைகள், அவர் தான், அவருடைய சீலிங் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு நமக்குள்ளே கொடுக்குற நிச்சயம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நமக்கு தெரியும், அதை உணர்த்துறார் அனுபவபூர்வமாக. பாருங்களேன் இது என்ன சொல்லுது, என்ன மாதிரி பரிசுத்தாவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர் இல்லைங்களா? த கிஃப்ட், த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராமிஸ். ஏன்னா பழைய பரிசுத்தாவியானுடைய அதிசயம் நமக்கு அந்த வரியில் சொல்லப்படுது. பழைய பாடலும் முழுவதுமாக கடவுள் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தார், மேசியாவுடைய உச்சக்கட்ட கிஃப்ட் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வளர்ந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் போய் எதுக்காக போனார், எதை சம்பாதிக்கணும்னு போனார்? பரிசுத்தாவியை சம்பாதிக்கணும். அவருடைய மகவேற்பின் உச்சகட்ட ஈவாக கடவுள் அவருக்கு என்ன கொடுத்தாரு? பரிசுத்தாவியை கொடுத்தார் இல்லைங்களா? ஹி வாஸ் ப்ராமிஸ்ட், அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவி. கிறிஸ்து நமக்காக வந்திருக்கலாம், மரித்திருக்கலாம், உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் அவர் பரிசுத்தாவியை அனுப்பாமல் இருந்தால் அவர் வாங்கின சம்பாதிச்ச எந்த ஆசீர்வாதமோ நமக்கு வந்து சேர்ந்தே இருக்காது பரிசுத்தாவி இல்லைன்னா. அது எந்த காரியமோ நமக்கு அனுபவபூர்வமாக வந்தே இருக்க முடியாது ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னா. பாருங்களேன் பரிசுத்தாவியானவர் தான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் எடுத்து நமக்கு அனுபவபூர்வமாக மாற்றுகிறவர், உணர்த்துகிறவர் அவர் தான். அவரால் நீங்கள் முத்திரையடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் அவர் ப்ராமிஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆகவே பவுல் வந்து தன்னுடைய துதியில் என்ன செய்கிறாரு, தெரிந்து கொள்ளது மாத்திரம் இல்லை, மீட்டப்பட்டது மாத்திரம் இல்லை, நான் முத்திரையடிக்கப்பட்டும் இருக்கிறேன். தேவனுடைய சொந்தமாக, தேவனுடைய ஒரிஜினல் ஒரிஜினாக, ஜென்யூனாக அவரால் பாதுகாக்கப்படுகிறவனாக. நீங்கள் போய் அடுத்த வாரம் இப்போ பாஸ்டர் மண்டே நல்லா இருக்குதுங்க பாஸ்டர், ஆனால் இந்த டியூஸ்டே வெட்னஸ்டே வந்தால் ரொம்ப சோர்வாக இருக்குதுங்க பாஸ்டர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ தான் ரொம்ப சோர்ந்து போகுது. நீங்கள் டியூஸ்டே வெட்னஸ்டேன்னு வரும்போது ஒரு ஒருவேளை பாத்திரம் கழுவிட்டு இருக்கலாம், இல்லை வேலையில் இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணணும், பவுல் மாதிரி யோசித்து பார்த்து பரிசுத்தாவியானவருடைய பரிசுத்தாவினால் முத்திரையடிக்கப்பட்டால் நான் தேவன் என்ன முத்திரையடித்து தன்னுடைய சொந்தமாக மாற்றிருக்காருன்னு அதை கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்கள். பரிசு அது எவ்வளோ பெரிய பாக்கியம், இதை விட பெரிய ஆசீர்வாதம். நான் போன வாட்டி பரிசுத்தாவியை பற்றி மாதிரி சொன்னேன், உலகத்திலேயே அண்ட சராசரத்திலேயே பரிசுத்தாவி பெறுகிற ஆசீர்வாதம் மாதிரி பெருசு இல்லைங்க. பிதா பலேற்பாடெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய மேசியா பணியை முடித்து பரலோகத்துக்கு போனது எதற்காக? நமக்கு பரிசுத்தாவியை கொடுக்கணும் என்பதற்காக. மாபெரும் ஆசீர்வாதம் அவருடைய மீட்பின் பணியை செய்து நமக்கு ஈவாக வாங்கி கொடுத்தது. இயேசுவே நமக்கு சொல்லலையா, என்னை விட அவர் பெட்டர் இல்லைங்களா? என்னுடைய எல்லா சுதந்திரம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சந்தோஷத்தை முழுமையாக வைக்கிறேன், என்னுடைய மகிமை, அன்பு, கிருபை, நித்திய ஜீவன், என்னுடைய உயிர்த்தெழுதல், என்னுடைய மரணம், என்னுடைய மகவேற்பு, எல்லாமே நீங்கள் அதனோட வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படி வரும் உங்களுக்கு, எப்படி உணர்வீங்க? ஹோலி ஸ்பிரிட் தான் கொண்டு வருவார். அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை பிரகாசிப்பித்து உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை வளர்க்குவார். பாருங்களா, பரிசுத்தாவியார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியார். ரெவலேஷன் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், இதனோட அருமை தெரியும். இந்த உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் தான் ரெவலேஷனுக்கு பார்க்கும். ஒன்று தேவனுடைய முத்திரை அடிக்கப்பட்டவங்க, அவங்க நெத்தியிலையும் அவங்க ரைட் ஹேண்ட்லேயும். இன்னொன்று மிருகத்தின் முத்திரை வாங்குறவங்க. மிருகத்தின் முத்திரை பாருங்கள், உங்களை யோசிச்சு பாருங்கள், உங்கள் இந்த நெத்தியில் என்ன இருக்குது? தேவனுடைய முத்திரை வாங்கினவங்க யாரு? எப்பப்பார் ஆண்டவருடைய வசனத்தை நேசித்து எப்பப்பார் அந்த வசனத்தை சிந்திக்கிறவங்க, அதான் அடையாளம் கடவுளுடைய முத்திரை. பரிசுத்தாவினால் முத்திரை அடிக்கப்பட்டது என்ன அடையாளம்? ஆண்டவருடைய வசனத்தை நான் விரும்புவேன், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கணும், அதை சிந்திக்கணும்னு ஒரு ஆர்வம். அந்த சிந்தனைக்கு ஏற்றபடி என் கையில் அந்த முத்திரை இருக்கு, என் கையில் என் வாழ்க்கை கிரியைகள்லாம் அந்த வசனத்தின்படி வாழணும்னு பார்க்கறது. இன்னொன்று, இந்த முத்திரை இல்லாதவங்களுக்கு இன்னொரு முத்திரை இருக்கு, அது என்ன? மிருகத்தின் முத்திரை. எப்பப்பார் இந்த உலகத்தை பற்றி தான், உலகத்தின் இச்சைகளை பற்றி தான் அதையே சிந்திச்சு சிந்திச்சு பொருளாசை, கோபம், கசப்பு, அதுதான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மூளைக்கு ஏற்றபடி கையும் அப்படி தான் இருக்கும், அவங்க வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் சிந்தைக்கு ஏற்றபடி. ரெவலேஷன் 19:9 படிங்களா, மிருகத்தின் முத்திரை வாங்குறவங்களுடைய நிலைமை என்ன? 14:9 சாரி,
அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆக்கிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாக்கிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினையினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளவர்கள் எவனும் எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பார்கள் இராது.
யோசிச்சு பாருங்களேன் என்ன கொடுமை. ஆண்டவருடைய ஆவியானுடைய முத்திரை இல்லாமல் யோசிக்கிறதெல்லாம் உலக காரியங்கள் தான். எப்பப்பார் உலக கசப்பு, உலகம் இதுதான், இதுலேயே உட்கார்ந்துருக்கிறவங்க தான் மிருகத்தின் முத்திரை. அதுக்குபடி வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு என்ன போட்டிருக்கு? அந்த மிருகத்தின் முத்திரையை வாங்குறவங்களுக்கு கலப்பிடாத கடவுளுடைய கோபாக்கினையின் பாத்திரத்தை அவர்கள் குடிப்பார்கள். இரவும் பகலும் அக்கினியும் கந்தகமும் இருக்கிற ஓய்வே இல்லாமல் சதா காலங்களும் வதைக்கப்படுவார்கள். யோசிச்சு பாருங்க என்ன பயங்கரம். அப்படி சொல்லுது அந்த மிருகத்தின் முத்திரை. உங்களில் சில பேர் வாங்கிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ சொன்னாலும் ஆண்டவர் வசனத்தை கேட்கறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. அந்த மிருகத்தின் முத்திரை பர்மனெண்ட்டாக ஆகாதபடி பார்த்துக்கங்க. அது ஒரே விதத்தில் நம்ம எப்படி மிருகத்தின் முத்திரை நமக்கு போடாமல் பார்த்துக்க முடியும்? போட்டுக்கிட்டு இருக்கு மிருகம் இந்த உலகத்தில், எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மிருகத்தின் முத்திரை நமக்கு வராமல் நம்மளை பாதுகாக்கிறது எது? கடவுளுடைய முத்திரை, பரிசுத்தாவின் முத்திரை. அந்த ஆவிகள் நம்மளை வந்து டார்ச்சர் நேரங்கள், உங்கள் மைண்டே டார்ச்சர் ஆகுறது இல்லை, தேல் கொட்டுற மாதிரி மைண்டே நிம்மதி இல்லாமல் போகிறது இல்லை. ஏன் ஒரு சந்தோஷம் சமாதானம்? பவுலுக்கு என்னென்னவோ நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறாரு, ஏன் உங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை? அந்த மிருகத்தின் முத்திரையை நம்ம தவிர்த்துக்கணும்னா ஆவியானுடைய முத்திரை வேறு, பரிசுத்தாவினால் நீங்கள் முத்திரை. அடுத்ததாக பெரிய கேள்வி என்ன இருக்கணும்? ஓகே, அந்த முத்திரை எப்படிங்க கிடைக்கும்? பாருங்களேன், முத்திரைக்கு அர்த்தத்தை பார்த்துட்டோம். அந்த முத்திரை கிடைக்கிற சாதனம் என்ன? ஒவ்வொருத்தரும் நான் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்துக்காரர்கிட்ட கேட்டால் எப்படிங்க முத்திரை கிடைக்கும், பரிசுத்தாவின் முத்திரை? அவங்க என்ன சொல்லுவாங்க? 20 நாள், 21 நாள், இல்லை 40 நாள் காத்திருக்கிற ஜபம் செய்ய வேண்டும், அர்ப்பணித்து சாப்பிடாம கடவுளுக்கு உன்னையே அர்ப்பணித்து அதை செய்யணும் இதை செய்யணும். அப்போ செய்யும்போது என்ன வரும்? உனக்கு ஆவியானவர் வந்து அவர் வந்து என்ன செய்வார்? ஜம்ப் அடிச்சு டான்ஸ் ஆட வச்சு உலர வைப்பார். அந்த ஆவியானவர் நமக்கு வேணுமா? இல்லை பைபிள் ஆவியானவர் நமக்கு வேணுமா? பாருங்களேன் என்ன சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஏதோ செய்கிறதுனாலையோ காத்திருப்பதுனாலையோ அதனால கொடுக்கப்படுறவர் அல்ல. அவர் தானே ஈவன் பார்த்தோம், இஸ் எ கிஃப்ட். நம்முடைய அர்ப்பணிப்புனாலையோ காத்திருப்பதுனாலையோ தவம் செய்கிறதுனால கிடைக்கிறவர் இல்லை. ஸ்பெஷல் ஆளுங்களுக்கு தான் கொடுப்பாரோ, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி பாஸ்டருங்க இவங்களுக்கு தான் கொடுப்பார். அது எனக்கு கொடுக்காம இருந்தாவே நல்லதாக இருந்துச்சு நான் நினச்சிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி ஆவியானவர் தேவையில்லை. உண்மையான வேத பரிசுத்தாவியானவர் எப்படி கிடைக்கிறாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? ரெண்டு சாதனங்கள், ரெண்டு ஸ்டெப். பரிசுத்தாவியானவர் முத்திரை அடிக்கப்படுறது என்ன? கேட்டு விசுவாசித்து. கிஃப்ட் அது, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, நம்ம கேட்கணும் விசுவாசிக்கணும். பரிசுத்தாவினால் உங்களுக்கு முத்திரை. பாருங்களா அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. முதல்ல கேட்டீங்க, என்ன ஆச்சு? விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முதல்ல கேட்டாங்க, என்னத்தை கேட்டாங்க? என்னென்னவோ கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இயர்போனை போட்டுக்கிட்டு உலர்றதெல்லாம் யூடியூப்ல கேட்கறது. ஆனா இதை கேட்டாங்க, இவங்க எபேசியருக்கு என்னென்னவோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றும் உருப்படலை வாழ்க்கையில். கல்லையோ மண்ணையோ வணங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒன்று கேட்டாங்க. என்னத்தை கேட்டாங்க? பவுல் பாருங்களேன், ரெண்டு என்னத்தை கேட்டவங்களுக்கு இந்த முத்திரை வந்துச்சு. ரெண்டு வரிகளை பயன்படுத்துறார். என்ன? சத்திய வசனத்தை. ரெண்டாவது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை. ரெண்டும் வித்தியாசம் கிடையாது, வேற வேற கோணத்துல ஒரே காரியத்தை சொல்லுது. சத்திய வசனத்தை, சத்திய வார்த்தையேன்னு வருது. வார்த்தை என்ன? அது வாய் மொழியினால் சொல்லப்பட்ட ஒரு வசனம். அதான் வேர்டு. வேர்டுன போது வாயில பேசுற ஒரு வார்த்தை. வாய் மொழியில சொல்லப்பட்ட என்ன மொழிங்க? என்ன வசனம்? சத்திய வசனம். சத்தியம் ஒரு முடிவான ஒரு பரம உண்மை இருக்கிறது. அந்த உண்மை, அல்டிமேட் ட்ரூத். அந்த வசனத்தை அவங்க கேட்டாங்க. ஏன் இது சத்திய வசனம்னு சொல்றாரு? ஏன்னா இது ஒரு கட்டுக்கதை இல்லை, இது ஒரு என்னுடைய எண்ணம் இல்லை, மனுஷனால் கண்டுபிடிச்ச ஒரு தத்துவம் இல்லை, தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட உயர்ந்த சத்தியம். அது சத்திய வசனம். உலகம் ஒருபோதும் சத்தியத்துக்கு செவியே கொடுக்கறதில்ல. ஏன்? எல்லாருக்கும் அவங்கவுங்க பிலாத்துக்கிட்ட ஆண்டவர் வந்து சொன்னார், நான் சத்தியத்தின் ராஜானவன. பிலாத்து என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சத்தியம்னா என்ன அப்படின்னார். அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறது. சத்தியமா? சத்தியம்னா என்ன? எல்லாரும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சத்தியம் இருக்குது தெரியுமா. எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுதான் எனக்கு சத்தியம். சிஎஸ்ஐ அவங்களுக்கு சத்தியம், ஆர்சி அவங்களுக்கு சத்தியம், பெந்தகோஸ்தா அவங்களுக்கு சத்தியம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு விரும்பின மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு சத்தியம். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இவங்க சத்தியத்துக்கே செவி கொடுக்கறது இல்லை. ஏன்? சத்தியம்ன்றது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு நினைக்கிறது சத்தியம். பவுல் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, எல்லா ஆத்தியும் கடந்த ஒரு சத்தியம் இருக்கு. அந்த சத்திய வசனத்தை நான் உங்களுக்கு சொன்ன அல்டிமேட் ட்ரூத். அந்த சத்திய வசனத்தை பாருங்களேன், அந்த சத்திய வசனம் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அது நம்ம வாய் மொழியில நம்ம சொல்லவும் முடியும். இட் கேன் பி எக்ஸ்பிரஸ். அந்த சத்திய வசனத்தை, சத்தியத்தை வாயில சொல்ல முடியும். அதனால்தான் சத்திய வார்த்தை அப்படின்றார். அது மாத்திரம் இல்லை, அந்த சத்திய வசனத்தை புரிந்து கொள்ளவும் முடியும். பாருங்களேன், சில பேர் ஆமாங்க சத்தியம்ன்றது ஒன்று இருக்காது, யாருக்குங்க தெரியும், யாருனாலையும் சொல்ல முடியாதுங்க. இல்லை, நான் வந்து உங்களுக்கு சொன்னேன்றார். நான் சொன்னேன் புரிந்து கொள்ளும்படி, அறிவில் சார்ந்தபடி உங்களுக்கு சொன்னேன். அதை சொன்னது மாத்திரம் இல்லை, நீங்கள் புரிந்து கொண்டீங்க. கடவுள் தன்னுடைய மாபெரும் திட்டத்தை, புரிய முடியாத மாபெரும் பரம பொருள்களை நம்ம மனுஷ பாஷையில் புரிந்து கொள்ளும்படி வசனமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதை நம்ம பேச முடியும், அதை மக்கள் கேட்டு புரிந்து கொள்ள முடியும். அதான் சொல்கிறார், சத்திய வசனத்தை நீங்கள் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் நான் சொன்ன சத்திய வசனத்தை கேட்டீங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு? உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம். அந்த சத்திய வசனம் பேசி புரிந்து கொள்வது எதை கொடுத்த வசனம்? அது உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம். சுவிசேஷம்னா குட் நியூஸ் இல்லைங்களா? குட் நியூஸ் எதை பற்றி? நாம் பாவத்திலேருந்து எப்படி விடுபடுறது, பாவத்தின் விளைவுகள்லேருந்து எப்படி விடுபடுறது, அதுதான் காஸ்பிள். என்னங்க அந்த காஸ்பிள்? நம்ம நிறையா பார்த்துருக்குறோம், ஆனால் அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு. இந்த ஊரில், நம்ம ஊரில் எங்கேயுமே சொல்லிக் கொடுக்குறது இல்லையே. அப்போஸ்தலர் பவுலே சொல்றாரு, அப்போஸ்தலர் இதே சபைக்கு, அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் அவங்கள பார்த்து தேவனுடைய முழு ஆலோசனை உங்களுக்கு சொன்னேன்ற. இது கடவுளுடைய ஆலோசனை, மனுஷனுடைய ஆலோசனை இல்லை. இது கடவுள் வெளிப்படுத்தின அவருடைய மைண்டில் வந்த ஆலோசனை. இது அவருடைய திட்டம். கடவுள் எவ்வளோ பரிசுத்தர், மனுஷருங்க நம்ம எவ்வளோ பாவி, நமக்காக கடவுள் என்ன செய்திருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம எப்படி போக முடியும், அதெல்லாம் அவர் வெளிப்படுத்தினது. அது என்ன சொல்லுது நமக்கு? அப்போஸ்தலர் நடுவில் 20:21 சொல்கிறார், இதுதான் காஸ்பிளுடைய கமாண்ட். யூதர்களுக்கும் புறமதஸ்தர்களுக்கும் நான் ரெண்டு காரியத்தை சொல்கிறேன். அவர் முழுசாக சுருக்கிறார் ஒரு மெசேஜை. என்ன? தேவனிடத்தில் மனம் திரும்பவும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கவும் நான் போதித்தேன். இதுதான் காஸ்பிள். காஸ்பிள் வந்து என்ன சொல்லுது? கடவுள் தாம்பா நம்மளை படைத்தவர், நம்மளை பராமரிக்கிறவர், நமக்கு நியாயம் தீர்க்கிறவர். அவருடைய உறவை நம்ம பாவத்தில் கெடுத்துக்கிட்டோம், ஆனால் நீ என்ன பண்ணலாம், இப்போ நீ மனம் திரும்பி வரலாம். அவருடைய படைப்பின் உணர்ந்து உன்னுடைய பெருமையை, அகங்காரத்தை, போலி மதத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு படைத்த ஒரே கடவுள்கிட்ட நீ மனம் திரும்பி வரலாம். எப்படி வரலாம்? இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற விசுவாசத்தில் வரலாம். அவர் உனக்காக, உன் பாவ பரிகாரத்துக்காக என்ன செய்திருக்காருன்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீ திருப்பி வந்து கடவுள்கிட்ட சேர்ந்துடலாம். நீ திருப்பி வந்து கடவுள்கிட்ட சமாதானத்தையும் அரவணைப்பையும் நீ அனுபவிக்கலாம். இயேசுல மூலமா வரலாம். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம்னா இயேசு யாரு, அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறாரு, அதை நம்பி நீங்க வரலாம். பாருங்களேன், அவங்க வெறும் கேட்டது மாத்திரம் இல்ல, என்னவும் போட்டிருக்கு, நீங்க சத்திய வசனத்தை விசுவாசித்ததுனால நீங்க முழுசா இது கடவுளுடைய வார்த்தைன்னு நம்புனீங்க. அப்படி நீங்க நம்பும் போது என்ன ஆச்சு, உங்களுடைய ஆங்காரத்தை விட்டு, நீங்க சில பேர் நான் சத்திய வசனத்தை சொல்றோம், நீங்க என்ன பண்றீங்க, சில பேர் தூங்குறீங்க, சில பேர் கேட்டோம் கேட்காம இருக்கிறீங்க. ஆனா எபேசியர் பவுல் சொல்லும் போது என்ன பண்ணாராம், நீங்க கேட்டு ஆமா இது ஆண்டவருடைய வசனம், இது சாட்சாத்து கடவுளுடைய சத்தம் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னாலும் அது அசனம் ஆண்டவருடையதுன்னு கேட்டு அவங்க விசுவாசிச்சாங்களாம். அவங்க நம்பிக்கையை முழுசாது கடவுளுடைய வார்த்தைன்னு போட்டாங்களாம். விசுவாசிச்ச உடனே கேள்வியினால விசுவாசம் வருது, அந்த விசுவாசிச்ச உடனே பரிசுத்தாவினால் முத்திரையாய் போடப்பட்டீர்கள். அவ்வளவுதாங்க, ரெண்டு காரியம் தான். பரிசுத்தாவின் முத்திரை எப்படி கிடைக்குது, வசனத்தை சத்திய வசனத்தை கேட்டு, காஸ்பல்லுடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிச்ச உடனே. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, 24 உபவாசம் இருக்க சொன்னால் நீங்கள் யாராவது இருப்பீங்களா, சுகர்லாம் இருக்கிறவங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. சிம்பிள், இது கிஃப்ட்டு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சத்திய வசனத்தை கேட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு நீதி, அவருடைய ரத்தம் நமக்கு நம்ம பாவத்துக்காக பரிகாரம் செஞ்சிருச்சு. இன்னுமே இயேசுவின் பணியின் அடிப்படையில் தான் நான் கடவுள்கிட்ட போக முடியும். அவரை முழுசா நான் நம்புறேன்னு உங்க மனசுல நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம கண்ணில் யா, நீங்க எந்திரிச்சு திடீர்னு டான்ஸ் ஆட மாட்டீங்க, ரபா ஷிபா கோபா அகிபான் இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. பரிசுத்தாவியானவர் உங்க கண்ணை திறப்பார். ஆமா, இதெல்லாம் தான் நடக்கும். பரிசுத்தா இந்த டிராமாட்டிக்கா டிராமா போடுறவர் இல்லைங்க, அவர் உள்ளுக்குள்ள பவர்ஃபுல்லா வேலை செய்யறவர், பவர்ஃபுல்லா வேலை. அந்த மனுஷனே மாறி கிடக்கும், அது சிந்தனை மாறிடும், வாழ்க்கை மாறும். அதுதான் பரிசுத்தாவியோட வேலை. சும்மா வந்து டிராமா போட்டுட்டு எல்லாம் சாப்பிட முடிஞ்ச உனக்குற பணத்தை எல்லாம் கொள்ள அடிச்சுட்டு இருக்கிற பெண்களோட உறவை வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை பரிசுத்தாவின் வேலை. சும்மா டிராமா, வெளி டிராமா கிடையாது. அவர் ஆவியானவர், பரிசுத்தாவியானவர். அந்த சத்திய வசனத்தை நீங்கள் கேட்டு பாருங்களா, இயேசுடைய மெசேஜை நீங்கள் கேட்டீங்க, அதுதான் அவர் சொல்றார். இது ஒன்று தான் சாதனம், உண்மையான பரிசுத்தாவியானுடைய முத்திரையை பெறுவதற்கு. பைபிளில் புதிய ஏற்பாடில் எங்கே பார்த்தாலும் அப்போஸ்தலர் 3 நடவடிக்கை, பெந்தகோஸ்து 4, இல்லை கொர்னலியஸ் வீட்டில் புறமதஸ்தர்களுக்கு பரிசுத்தாவி கிடைச்சது, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க பாஷையை பேசினாங்க, இன்னொரு புரிஞ்சுக்கிற ஒரு பாஷையை தான் பேசினாங்க. இவங்க பேசுகிற உலக பாஷையில் பாஷையை உளறதுல உலகத்தில் யாருக்குமே புரியாது, ஏஐ கூட புரியாது பாருங்க, அதுவே கன்ஃபியூஸ் ஆகிடும். இவங்க பேசுறது பாஷையா இல்லைன்னு சொல்லிடும், இவங்க உளர்றது. அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல பரிசுத்தாவி வந்தவொடனே அந்நிய பாஷை பேசினாங்க, அது இருந்த மற்ற மக்களுக்கு புரிஞ்சிச்சு அது ஒரு பாஷையா இல்லைங்களா. ஆனா அந்த பரிசுத்தாவி வந்ததுக்கு என்ன காரணம், பேதுருவோ பவுலோ மெசேஜை சொன்னாங்க, இவங்க அதை கேட்டு விசுவாசிச்சாங்க. They were sealed with the Holy Spirit. ஓகே, அது வந்ததுக்கு அங்கே அந்நிய பாஷை வந்து, இப்போல்லாம் அந்நிய பாஷை அந்த வரம் இப்போ இல்லை, அதனால இதெல்லாம் இருக்கிறது இல்லை. நம்ம பார்த்து ஏற்கனவே அதை படிச்சிருக்கிறோம். இறக்கமாக சுவிசேஷத்தின் வாக்குத்தத்தமாக கொடுக்குற பரிசுத்தாவியானவர், நான் சொன்ன மாதிரி அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் என்னென்ன செய்வார்னு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறாரோ அதை செய்ய வருகிற பரிசுத்தாவியானவர். இதை புரிஞ்சுக்காததுனால பரிசுத்தாவியின் பேரில் நடக்கிற அட்டூழியங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணிலே அடக்க முடியாது. அவர் செய்கிறார்னு சொல்லி அட்டூழியங்கள் தான் நடக்குது. என்ன பரிசுத்தாவி செய்வார், அவர் என்ன செய்வார்னு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாரோ அதுதான் செய்வார். எசேக்கியேல் அவர் சொன்னார், அவர் வந்து உங்களை சுத்திகரித்து உங்கள் மாம்சமான கல்லான இருதயத்தை எடுத்து மாம்சமான இருதயத்தை கொடுத்து என் கற்பனைகளில் நடக்க வைப்பார் அவர், ஆவியானவர் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போவேன், அவர் அனுப்புவேன், அவர் வந்தவுடனே என்ன செய்வார் பரிசுத்தாவியானவர், உங்களுக்கு கிளகில மூட்டி உங்களை சிரிக்க வைப்பாரா, இல்லை உளர வைப்பாரா, இல்லை. பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார்னார், அவர் வரும்போது முதல்ல அவர் செய்யறது என்ன, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எவ்வளோ சொன்னாலும் கேட்கறது இல்லை சில பேர், பாவத்திலேயே தொடர்ந்து இருப்பீங்க. ஆனால் அவர் வந்தார்னா உணர்த்துவார் பாவம், பாவத்தை பற்றி உணர்த்தி, நமக்கு பாவத்தை உணர்த்தி அவர் சத்திய ஆவியானவர் உங்களை எல்லா சத்தியத்திலையும் நடத்துவார். சில நேரங்களில் எங்கேயோ பைபிளை கேட்டோம், வசனத்தை கேட்டோம், திடீர்னு அந்த சத்தியம் புரியுது. ஏன் புரியுது, நமக்கு புத்தி வந்துருச்சு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது. அந்த வசனம் புரியுது, வசனம் படிக்கணும்னு ஆர்வம் வருது, அந்த அனுபவத்தை கொடுக்கிறவர் அவர். பாருங்க, எவ்வளவோ தப்பா போயிடலாம். பரிசுத்தாவியானவர் அதை செய்யறாரு, இதை செய்யறாரு. கிறிஸ்து அவர் மகிமைப்படுத்துவார், கிறிஸ்து மாதிரி நம்மளை மாத்துவார். வெளி ஷோ போடுறதுக்கு அவர் வர்றதில்லை. அவர் இதெல்லாம் செய்வார்னு, எதெல்லாம் செய்வார்னு வாக்கு தத்தம் பண்ணாரோ அதை செய்யறதுக்கு வருகிற பரிசுத்தாவியானவர். அதனாலதான் வாக்கு தத்தம். ஓகே, ரெண்டு காரியம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பரிசுத்தாவின் முத்திரை என்ன, என்ன அது எதனால நடக்குது? முத்திரைய எதனால நடக்குது? கேட்டு விசுவாசிப்பதனால். ஓகே, மூணாவது அதனோட குறிக்கோள், முத்திரையனுடைய குறிக்கோள் என்ன? ரெண்டு குறிக்கோள் இங்க சொல்லப்படுகிறது. ஒன்னு நமக்கு, இன்னொன்னு தேவனுக்கு. பாருங்களேன், நமக்கு என்னங்க, எதுக்காக முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டவர்கள் தமர் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தில் அச்சாரமாக இருக்கிறார். அச்சாரம், கேரண்டி ஆஃப் ஆர் இன்னரிட்டன்ஸ், அச்சாரம், ஒரு உறுதிமொழி, ஒரு முன் பணம், டவுன் பேமெண்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, முன் பணம். முழுமையா பணத்தை ஃபுல்லா பேமெண்ட் கட்டுவேன்றதுக்கு ஒரு முன் பணம் கட்டுறதுன்னு இருக்கு இல்லைங்களா, டவுன் பேமெண்ட், ஒரு இன்ஸ்டால்மெண்ட்னு இருக்கு. அப்படி கொடுத்தவராம் பரிசுத்தாவேன். எதுக்கு டவுன் பேமெண்ட்? நம்மளுடைய சுதந்திரத்திற்கு. அதை படிச்சோம் இல்லைங்களா, அழியாத சுதந்திரத்திற்கு. நம்ம ஒரு கார் ஷோரூம்ல போறோம்னா, அந்த ஷோரூம் காரை ரொம்ப நேரம் நம்ம காரெல்லாம் காட்டுறான், அதை காட்டுறான், டெஸ்ட் டிரைவன் கொடுக்குறான், அதெல்லாம் கொடுத்த பிறகு அவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் எப்படி வரும்? நம்ம சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இல்லை, சும்மா காரை பார்க்கலான்னு டைம் பாஸ் சில பேர் போவாங்க. அந்த மாதிரி இல்லை, நம்ம நிச்சயமாக காரை வாங்க போகிறோம்னு அவனுக்கு நிச்சயம் எப்படி கிடைக்குது? நம்ம ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு, இந்தப்பா டவுன் பேமெண்ட் வச்சுக்க, நான் வந்து நாளைக்கு முழு பேமெண்ட் பண்ணி வாங்குறேன்னு அவனுக்கு ஃபுல் அஷூரன்ஸ். ஆமாம், இவங்க சீரியஸாக கார் வாங்குறவங்க. அதே விதத்தில் தேவன் வந்து கேரண்டி நமக்கு கொடுத்துருக்காராம். கடவுள் சீரியஸாக இருக்கிறாரா? எனக்கு மகிமையான ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போறாரு, அழியாததும் வாடாததும் மாசற்ற ஒரு சுதந்திரம் எனக்காக காத்திருக்குதா? கடவுள் நிச்சயமாக எனக்கு கொடுக்க போறாரா? ஆமாம், நான் கொடுக்க போறேன். அதனோட டவுன் பேமெண்ட், அதனோட கேரண்டி தான் நான் உனக்கு பரிசுத்தாவி கொடுத்துருக்கேன். அதான் அந்த வசனம் சொல்லுது. பாருங்களேன், கடவுள் எவ்வளோ நம்மளுக்கு அந்த நிச்சயத்தை கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறாரு பாருங்க. யோசிச்சு பார்த்தா ஆச்சரியம். அவர் நம்மளை முன்குறித்த சுதந்திரம்னு சொன்னது மாத்திரம் இல்லை, அந்த சுதந்திரத்தை நீ அடைவதற்கு சகலத்தையும் தன்னுடைய ஆலோசனையின்படி செய்கிறது மாத்திரம் இல்லை, அதையெல்லாம் கடந்து இது வெறும் அப்ஜெக்டிவாக புறநிலையாக இருக்கக்கூடாது, உனக்கு அகநிலையாக அனுபவமாக நீ உணரணும்னு சொல்லி கிறித்துவத்தின் மூணாவது நபரே நமக்குள்ள குடிவந்து ஒரு அச்சாரமாக, ஒரு டவுன் பேமெண்ட்டாக யூ ஃபீல் பண்ணணும். எனக்கு நிச்சயமாக பரலோகத்தில் இருக்கு சுதந்திரம், கண்ணில் இப்போ பார்த்த மாதிரி நீ உணரணும்னு கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்தாவியான. அஷூரன்ஸ், இன்ஃபாலிபிள், தவறலைக்காத நிச்சயம் நமக்கு ஏற்படுவதற்கு பரிசுத்தாவியானவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாருங்களேன், அவர் தான் அந்த பரிசுத்தாவியானவர் தான் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை அடையிறோம். நம்ம பாவத்தை அவர் உணர்த்தி பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து, நம் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு சாட்சியை கொடுத்து, கடவுளுடைய வசனத்தை படிக்கணும். ஆர்வம்லாம் எங்கே வருது? பைபிளே பார்த்தா, நமக்கு புக்கை பார்த்தாவே தலைவலி ஆடுற வருகிறவங்க நம்மலாம் இப்போல்லாம் பைபிளை படிக்கிறோம். நீங்கள்லாம் பைபிளை ஒழுங்காக படிக்கிறதுக்கு என்ன யார் காரணம்? ஆண்டவர் படிக்கும்போது அந்த வசனங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு, நம்மளை சந்தோஷத்தினால நிரப்புறதுக்கு, கிறிஸ்துவ மாதிரி நம்மளை மாத்திட்டு போறது, இதெல்லாம் என்ன நடக்குது? இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிற, இதெல்லாம் என்னங்க, என்னங்க ஆயிட்டு இருக்குது என் வாழ்க்கையில? இதெல்லாம் டவுன் பேமெண்ட். இந்த அனுபவம் எல்லாம் உனக்கு நடக்கிற இந்த அனுபவம் இருக்கே, சில நேரங்களில் இந்த அனுபவம் நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்குது இல்லைங்களா? ஒரு சில நேரத்தில் அச்சாரம் பத்த மாட்டேன், ஐயோ ஜபிக்கத்தான், பைபிள் படிக்கத்தான் ஆசை இருக்கு, ஆனால் இன்னும் பைபிள் படிக்க முடியலையேன்னு வருத்தம் இருக்கு. ஐயோ ஜபிக்கத்தான் முடியும், ஜபிக்கிறோம், ஆனால் இன்னும் ஜபம் எந்த சரியே இல்லையேன்னு ஆர்வம். சில பேருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை, சில பேருக்கு ஐயோ நான் இன்னும் வளர முடியல, ஐயோ எப்படி தப்பு செஞ்சிடுறேன், ஐயோ எப்படி, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் ஏன் வருது தெரியுமா? அதெல்லாம் உன்னுடைய முழுமையான பேமெண்ட்டுக்கு வெயிட் பண்ண வைக்குது. ஏங்க வைக்கிது உன்னுடைய ஃபுல் பேமெண்ட்டுக்கு? அதெல்லாம் பரிசுத்தாவியனுடைய வேலை. அச்சாரமாக அதெல்லாம் அனுபவங்கள், பரிசுத்தாவி கொடுக்குற அனுபவங்கள் உன்னுடைய முழுமையான சுதந்திரத்திற்கு நீ எதிர்நோக்கி இருக்கும்படி. வெறும் முதல் கனி தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அறுப்பு வரப்போகிறது. ஆகவே தேவன் என்ன சொல்றாரு? அப்பா நான் உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இல்லப்பா, ஏன்பா உலகத்தை பார்த்து பார்த்து மனசு சோர்ந்து போற, கலங்கி போற, ஏன் இது போற? நான் டெட் சீரியஸாக இருக்கிறேன், உனக்கு நிச்ச நிச்சயமாக தவறளைக்காத நித்திய சுதந்திரத்தை கொடுக்க போறேன். அதுக்கு கேரண்டியாக என்னுடைய திருத்தவத்தில் மூணாவது நபராக பரிசுத்தாவிய டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இது உனக்கு நிச்சயத்தை கொடுக்குமா? அவர்களை தங்கியிருக்கும் போது அந்த நிச்சயம் உனக்கு ஏற்படும். இது உனக்கு கொடுக்கட்டுமே, கலங்காது அப்படின்றார். அது மாத்திரம் இல்லை, இந்த பரிசுத்தாவியினுடைய அச்சாரம் சீலிங் வந்து நமக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டாக கொடுத்தது மாத்திரம் இல்லை, கடவுளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. என்ன அவருடைய குறிக்கோள்? நமக்கெல்லாம் இது இப்போ மனப்பாடமாக தெரியணும். அவருடைய குறிக்கோள் 14வது வசனத்தில் வருது பாருங்களா, படிங்க.
அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீக்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார்.
அவருடைய மகிமையின் புகழ்ச்சி அவருடைய கடைசி குறிக்கோள் இல்லைங்களா? அது கடவுளுடைய மகிமையின் புகழ்ச்சி. அதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் கடைசியில் வர்றதுக்கு. தமக்கு சொந்தமானவர்கள் நம்மளை மீட்டு கொண்டாரு. நமக்கு ஒரு நாள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் எபேசியர் 4:30 வருது. ஒரு மீட்கப்படும் நாள்ன்னு வரப்போகுது. அந்த நாளில் நம்ம வந்து அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக போகிறோமா? இப்போ இருக்கிறோமா அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு? இதுக்காக நம்மளை வாங்கினாருன்னு இருக்குது இல்லைங்களா? சில நேரங்களில் நம்மளே நம்மளை திட்டிக்கிறோம். அவரை அறகுறையாக தான் சேவிக்கிறது, ஒழுங்காக சில நேரங்களில் கீழ்படுகிறது இல்லை, சில நேரங்களில் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறது, அவருக்கு அவமானம் வரும்படிக்கு நம்ம நடந்துக்கிறோம். இதுவாக அவர் வாங்கினது, இந்த நிலைக்காக அவர் வாங்கினார், அதெல்லாம் நிலை இல்லை. அவர் எதுக்காக வாங்கினாரா? ஒரு நாள் நம்மளுடைய ஃபுல் பேமெண்ட் மீட்பின் ஃபுல்லாக நமக்கு கொடுக்கும்போது, சரீரம் ஆத்மா உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு பாவமில்லாத ஆத்மாவோடு பிரகாசமாக மாசு மறு இல்லாமல் சுத்தமாக நம்ம வரும்போது என்ன நடக்கும்? அண்ட சராசமே அவருடைய மகிமையை பார்த்து நம்மளை பார்த்து புகழ்கிற நிலைக்கு நம்ம வருவோம். அதுதான் நம்முடைய ஃபுல் பேமெண்ட். அந்த ஃபுல் பேமெண்ட் நடக்குமா? நிச்சயமாக அந்த நிலைக்கு நான் போவேனா? அதுக்கு கேரண்டி தான் இப்போ ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளில் இந்த ஃபுல் பேமெண்ட் கிடைக்கும். அந்த ஃபுல் பேமெண்ட்டுக்கு ஒரு கேரண்டியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போ நடக்கும்? இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையில் நடக்கும். பரிசுத்தாவியினுடைய அனுபவங்கள் இப்போல்லாம் என்ன, அந்த கம்ப்ளீட் சால்வேஷன் ரிடம்ஷன் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுளுடைய மகிமை அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருடைய குணாதிசயங்களை உணர்ந்து அங்கீகரித்து அவரை ஆராதனையோடு புகழ்றது, அதுதான் அவருடைய மகிமையின் புகழ்ச்சி இல்லைங்களா? நம்மளை பார்க்கும்போது கடவுள் எவ்வளோ கிருபை, எவ்வளோ இறக்கம், எவ்வளோ ஞானத்தோடு பிளான் பண்ணி இப்பேற்பட்ட சீர்கெட்ட குஷ்டரோகிகளை சுகமாக்குனது மாத்திரம் இல்லை, உயர்த்தி எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்து இப்படி மாற்றியிருக்காருன்னு பார்க்கும்போது நம்முடைய முழு பேமெண்ட் கிடைக்கும் போது என்ன ஆகும்? நம்முடைய முழு மீட்பின் அனுபவம் நமக்கு ஏற்படும் போது அண்டசராசரமே கடவுளை துதிக்கும். அதுக்காகத்தான், அதனோட குறிக்கோளுக்கு தான் இப்போ உனக்கு நான் கொடுத்துருக்குறேன் அச்சாரமாக பரிசுத்தாவியே. ஆகவே இந்த மூணு காரியம் பார்த்துருக்குறோம். என்ன? பரிசுத்தாவின் முத்திரை கொடுக்கறதுனா என்ன, முத்திரை அடிக்கிறதுனா அது எப்படி, அது வாட் ஆர் தி மீன்ஸ் அண்ட் த டூ கோல்ஸ், ரெண்டு நோக்கங்கள். பரிசுத்தாவி முத்திரை அடிக்கிறது ரெண்டு நோக்கங்களை பார்த்துருக்குறோம். ரெண்டு பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த MMG பரிசுத்தாவியின் முத்திரை, அதுக்கு அர்த்தம், அதனோட சாதனம், அதனோட குறிக்கோள் வந்து இன்னொரு காரியம். பவுலுடைய துதியில் அவர் துதிச்சுக்கிட்டே வர ஞாபகம் இருக்கட்டும், அவரை பிளஸ் பண்ணி அவரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு இன்னொரு காரியம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் எப்பப்பார் லைஃப் ஈஸியாக இருக்கிறதுல தான் ரொம்ப கஷ்டம் வந்துடுது. அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னு வேதம் சொல்லுது. எல்லாமே உலகத்தில் நமக்கு ஷேக்கியாக இருக்கலாம். கடவுள் என்ன சொல்கிறாரு? என்னில் நீ பாதுகாப்பு அனுபவிக்கலாம், என்னில் நீ நிரந்தரமாக அசையாத நிம்மதியை அனுபவிக்கலாம். வரங்களா பாரு, உனக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறேன்னு பாரு. ஏன் உலக மதிப்பு, உலகத்தையே தேடி தேடி உன்னை கலங்கி உன்னையே ஏன் வருத்திக்கிறேன்? உன்னை நான் எலெக்டட் மாத்திரம் இல்லை, தெரிந்து கொண்டு முன்குறித்து என் குமாரன் மூலமாக உன்னை மீட்டு அந்த முன்குறித்தல்ல உனக்கு ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தி என் குமாரன்ல ஒரு அரசாங்கத்தை நடத்தி உன் நன்மைக்காக சகலத்தையும் இயேசு மாதிரி மாறணும்னு நடத்திட்டு வர்றது மாத்திரம் இல்லை, என்னுடைய சித்தத்தின் ஆலோசனையின்படி சகலத்தையும் நடத்தி வர்றது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் நான் ஒரு அகன புறநிலையா சொல்லிட்டு மாத்திரம் இல்லை, இதெல்லாம் உண்மைன்னு அனுபவிக்கணும்னு திருத்துவ தேவனே உள்ளுக்குள்ள குடி அனுப்பி இருக்கிறேனே. அனுபவபூர்வமா நீ இதை உணரணும், உனக்கு அந்த நிச்சயம் கிடைக்கணும்னு நான் அனுப்பியிருக்கிறேன், உன்னை பரிசுத்தாவினால முத்திரை அடிச்சிருக்கிறேன்னும் போது என்ன சொல்றாரு, நமக்கு எவ்வளோ இதுதான் தான் நான் சொன்னேன், கடவுளுடைய மிகப்பெரிய ஆசை விருப்பம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தையே பார்த்து நம்ம சோர்ந்திருக்க கூடாதுங்க, நம்முடைய கவனம் கடவுள் பக்கம் இருக்கணும். பவுல் மாதிரி அசையாத என்னத்தான் ஆனாலும் உறுதியாக நம்ம நிற்பது எப்போ, அந்த பரிசுத்தாவியானுடைய முத்திரை வந்து ஒரு தற்காலிகமாக கொடுக்கல, முத்திரைன்னும் போது அது பெர்மனன்ட், அதை மாற்றவே முடியாது. அப்படி ஒரு முத்திரையை நான் கொடுத்துருக்கிறேன்னு அது நம்ம விசுவாச அறிக்கை சொல்கிற மாதிரி அவருக்குள்ளே நம்ம தங்கியிருக்கும் போது தவறலைக்காத அஷூரன்ஸ் நமக்கு வரும். நிச்சயமாகவே நான் கடவுளுடைய பிள்ளை, நிச்சயமாகவே எனக்காக ஒரு சுதந்திரம் காத்திருக்கேன், இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலும் நின்னாலும் சரி எனக்காக ஒரு சுதந்திரம் காத்திருக்கு, அந்த அந்த சுதந்திரத்தை என்னுடைய மகிமைக்கு நான் பிணைத்து கொண்டேன்றார். பாருங்களேன், நான் எவ்வளோ வைராக்கியமாக நான் மகிமைப்படணும்னு நான் உறுதி எடுத்திருக்கிறேனோ அதே வைராக்கியத்தோடு உன்னை உன் சுதந்திரத்தை அடையணும்னு நான் உறுதி எடுத்திருக்கேன். என்னுடைய மகிமையோ உன்னுடைய சுதந்திரத்தை அடைவதும் ஒன்றில் ஒன்று பிரிக்க முடியாத இணைச்சிருக்கிறேன். எவ்வளோ அஷூரன்ஸுங்க இதெல்லாம், எவ்வளோ உறுதிங்க. என்ன கேடான இருதயங்க உங்களுக்கும் எனக்கும், இதை கூட நம்பாமல் பொய் கேரண்டியெல்லாம் கொடுக்குறானுங்க, பொய்யெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க, அதெல்லாம் நம்பிட்டு அதில் போய் நம்பிக்கை வச்சுட்டு போகிறோம். கடவுள் இவ்வளோ அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, ஏங்க நம்ப மாட்டேன்றோம் நம்ம? நம்ம என்ன கெடான இருதயம், நம்பாத இருதயம். நம்பணும்னா பிலிப் எபேசியர் பட்டணம் மாதிரி சொல்லி முடியாத சந்தோஷம். பரிசுத்தாவியானவர் யார் கொடுக்குற டவுன் பேமெண்ட்டுங்க? யாராவது மனுஷன் கொடுக்குறதா? யாராவது மனுஷன் கொடுத்தா நம்ம சந்தேகப்படலாம். ஏன் ஒருத்தன் டவுன் பேமெண்ட் வீட்டு வாடகை வரேன்னு டவுன் பேமெண்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு மாதம் காணாமல் போயிட்டாங்க, வரவே இல்லை, ஏன் 2000 ரூபாய் கொடுத்த போயிட்டான், அப்படி போயிடலாம், ஏமாத்திடலாம். ஆனால் கடவுளால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன, பொய் உரையாது. அவர் சொன்ன வாக்கே வானத்தையும் பூமியும் தலகீழ ஆக்குறாலும் நிறைவேற்றுறவர் ஆச்சு, ஒரு டவுன் பேமெண்ட்டை கொடுத்தா அது நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவரு யோசிச்சு பாருங்க என்னென்ன இருக்கு, யார் கொடுக்குற டவுன் பேமெண்ட்டு? சில பேர் டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடலாம், கார் வாங்குறேன்னு சொல்லி அடுத்த நாள் செத்துடலாம், அப்புறம் காரே வரலையேன்னு போயிடலாம். ஆனால் கடவுள் சாகாதவராச்சே இல்லைங்களா? சாகாதவர் பொய் புரியாது மாத்திரம் இல்லை, சில பேருக்கு பிளான் மாறிடலாம், 20,000 ரூபாய் கொடுத்தோம், திடீர்னு ஒரு பெரிய எமர்ஜென்சி வந்து ஆப்ரேஷன் வந்து கார் வாங்க முடியாமல் போயிடலாம். கடவுளுடைய ஐஸ்வர்யத்துக்கு என்ன அவர் மாற முடியுமா? ஒரு டவுன் பேமெண்ட் கடவுள் கொடுத்தாருன்னா நிச்சயம் அவர் நிச்சயமாக இருக்கும், என் சுதந்திரம் இருக்குது. அதனால தாங்க அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் தான் பவுல் ஜெயிலியும் சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிக்கிறார். வேதம் இந்த நிச்சயம் நமக்கு ஏற்படணும்னு எவ்வளோ பார்க்குது. நான் அடிக்கடி உங்களுக்கு படித்து சொல்கிற ஒரு வசனம் ரோமர் 8:31, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்ல முடியும், தேவன் நம் பட்சமானால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார், தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பது எப்படி? எப்படி கவலைப்படுறவங்களே, சோர்வா இருக்கிறவங்களே, கடவுளுக்குள்ள நிச்சயத்துல சந்தோஷமா இல்லாதவர்களே எப்படி கேட்கிறார் அவர். என்ன சொல்றார் தெரியுமா, கடக்க முடியாத பிரச்சனைகளே கடந்து உன்னை மீட்டு ரட்சித்தாச்சு. சால்வேஷன் அக்காம்ப்ளிஷ்ட், சால்வேஷன் அப்ளைடுன்னு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளை காப்பாத்துறது எப்படிங்க, எப்படிங்க காப்பாத்து, எத்தனை பாவங்களை செஞ்சிருக்கிறோம், நம்ம ஒன்று கூட ஒரு நீதியை சம்பாதிக்கல, ஆனால் காப்பாற்ற முடியாத நம்மளை கடவுளே தன்னுடைய குமாரன்ல மாம்சத்தில் அனுப்பி நமக்காக ஒரு பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தி நமக்கு நீதியை சம்பாதிச்சு நம்மளை மீட்பை சம்பாதிச்சிட்டார், அடைஞ்சிட்டார். அது கடக்க முடியாது, அதுவே செஞ்சாச்சு. அடுத்தது நம்மளை அந்த மீட்பை நமக்கு அப்ளை பண்ணணும், நம்மளுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்தோம். ரோமர் 2 அவர் எபேசியர் 2 அவர் சொல்கிறார், பாவத்தில் நீங்கள் தூங்கிட்டா இருந்தீங்க இல்லை வீக்காக இருந்தீங்களா, செத்தவர்களாக இருந்தாங்க. எது நம்மளை அழிக்குமோ நரகத்துக்கு தள்ளுமோ அதுதான் நமக்கு விருப்பம், எது நம்மளை ரட்சிக்குமோ அது நம்மளை விரும்பவே விரும்பாது. அவ்வளோ கோணலாக இருந்த நமக்கு பரிசுத்தாவியினால் மறுஜன்மம் கொடுத்து நம்ம மனதை பிரகாசிப்பித்து இருதயத்தை மாற்றி சித்தத்தை வணச்சி அவர் அப்ளையும் பண்ணிட்டு நம்மளை ரட்சித்தார். உங்களை அப்ளை ரிடம்ஷன் அக்கம்ப்ளிஷ் ரிடம்ஷன் அப்ளை பண்ணியாச்சு, அந்த ரிடம்ஷனை இப்போ கொண்டு போய் முடிக்கிறது அவருக்கு முடியாதா? யோசிச்சு பாருங்க, கடக்க முடியாததே செஞ்சிட்டார், தன் குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தவர் ஆச்சே, மற்றது எல்லாத்தையும் செய்யறது எப்படி? ஆகவே நான் இந்த காலி வேலையில் என்னென்னோ கஷ்டத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், உங்களை அதிலெல்லாம் நான் சந்தோஷப்பட சொல்லலையே. உங்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதில்லை, உங்கள் குடும்பத்தை வேலையை உங்கள் சூழ்நிலையை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் சந்தோஷப்பட்டால் அதெல்லாம் ஒன்றுன்னா நம்மளை விட்டு வழுவி தான் போயிட்டுருக்கோம். நம்மளை வலுவாத ஒரு நிச்சயமான சந்தோஷம் கடவுள் மேலே, அவர் மேலே உறுதியாக நம்ம சந்தோஷப்பட நம்ம கற்றுக்கணும். பரிசுத்தாவியானவர் தான் அதை நமக்கு உணர்த்தணும். நம்ம ஒரு பாட்டில் பாடுற மாதிரி பிளஸ்ட் அஷூரன்ஸ் இல்லைங்களா, தமிழில் கூட வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம பாடுவோம் பிளஸ்ட் அஷூரன்ஸ், ஜீசஸ் இஸ் மைன். அந்த பிளஸ்ட் அஷூரன்ஸ் இருக்கும்போது ஹோல் இஸ் அ ட்ரஸ்ட் வரும். எந்த பிரச்சனையும் எனக்கு எந்த காரியமும் என் சமாதானத்துக்கு எடுக்க முடியாது. அந்த பிளஸ்ட் அஷூரன்ஸ் ஆண்டவர் தான் நம்ம மனசில் கொடுக்கட்டும். அந்த அஷூரன்ஸ் இல்லாதவர்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் கடவுள் பிசாசுடைய முத்திரையை சொன்னேன் இல்லை, இதெல்லாம் வேணாங்க பரிசுத்தாவின் முத்திரை, நான் இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். பரிசுத்தாவினுடைய கனிகள் என்ன போட்டிருக்கு, அன்பு. உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளே சில பேர் ஏமாற்றிக்கலாம், நம்ம பரிசுத்தாவின் முத்திரை நமக்குள்ளே இருக்காங்க. ஆனால் பிரதானமாக உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தாவின் கனிகளை பார்க்குறீங்களா, பர்ஃபெக்டாக இல்லை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, நீடிய சாந்தம், செல்ஃப் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியுதா? இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அன்பில் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்களா? இல்லை இப்போ பார் கசப்போம், கோபமோ, ஷார்ட் டெம்பரும், அதிருப்தி, புலம்பல், கிரம்பல், இதே தான் வாழ்க்கை, மாறினதே இல்லை, அப்படி இருக்கீங்களா? நீங்கள் பரிசுத்தாவின் முத்திரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எப்போ பார் ஒரு அன்ஈசினஸ் ஆஃப் ஸ்பிரிட்டு, நன்றி எவ்வளோ இருந்தாலும் நன்றி கட்டத்தனம், உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண ஆகுறதில்லை, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண ஆகுறதில்லை. ஏதோ உங்களுக்கு வேணும் வேணும் வேணும்ன்றது, ஆனால் அது கிடைக்கும், அது கிடைச்ச உடனே சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, இன்னும் வேணும் வேணும் வேணும். இதெல்லாம் என்ன தெரியுமா, இதெல்லாம் கடவுளுடைய முத்திரை அடையாளம் இல்லை, மிருகத்தின் முத்திரை அடையாளம். ஏன்னா மிருகத்தின் முத்திரை பரிசுத்தாவி எப்படி ஒரு முன்றுசியோ பரலோகத்துக்கு, நரகத்துக்கு ஒரு முன்றுசி மிருகம் மிருகத்தின் முத்திரை. மிருகத்தினுடைய அக்கினி பொறிகள் இங்கேயே உங்களுக்கு தெரியுது, திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, புலம்புறது, கோபம், அதிருப்தி, இதெல்லாம் என்ன காட்டுது? உங்களை எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க? கொஞ்ச நாள் தான் இந்த உலகம், எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். அதே இப்போ ஆவியின் கனிகளை சொல்கிற கலாத்தியர் 5:9 சொல்லுது, மாம்சத்தின் கிரியையிலோ வெளிரங்கமாக இருக்கிறது என்னது, வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம், ஈச்ச, இதெல்லாம் மிருகத்தின் முத்திரை தான். இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே சொன்னபடி இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்கிறீங்களா நீங்கள்? இதான் மிருகத்தின் முத்திரை. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் சொல்லலாம் ஏன் நீங்கள் இப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஏன் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் சொல்லலாம் காஸ்பிளே நாங்கள் கேட்டதில்லை, உங்களால் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. மனசே உடையிறது சில நேரங்களில், வேதனையினால் உடையிறது ஏன் தெரியுங்களா? காஸ்பிளை திருப்பி 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 மாதம் வாரம் வாரம் வருஷம் 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 கேட்டிருக்கிறீங்க. கேட்டு சில பேர் ஐயோ வாழ்க்கை மாறிச்சின்னு சந்தோஷமாக வந்து என்கிட்ட சொல்கிறது, நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அவர் ஏதோ பாஸ்டரை சந்தோஷப்படுத்தணும்னு ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த மாதிரிலாம் ட்ராமா போட வராது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இல்லை, உங்களுக்கு வந்து ஏன் ஒன்றுமே ஆகுறதில்ல, ஏன் தெரியுமா? நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, விசுவாசிக்கிறதில்ல. அவர் சொல்லணும்னு அவர் வேலையில் வந்து சொல்லிட்டு போனார், நம்மளும் கேட்டோமா, நம்ம வேலை கேட்டே போயிட்டே இருப்போம். இல்லை, கேட்டு விசுவாசித்ததுனால தாங்க பரிசுத்தாவி முத்திரை அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நீங்கள் ஏன் இப்படியே இன்னும் மார்க்கபேதங்கள் அப்படியும் கோபம் இதுன்னு வாழ்க்கை மாறவே மாட்டேந்தியே, கேட்டது இதை அவர் கதையை சொல்லலையே, வசனத்தை சொல்கிறாரு, அந்த வசனத்தை என்னன்னு கேட்டு புரிந்து அதை விசுவாசிங்க மனசில். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, உபவாசம், அது இதில் விசுவாசிச்சா போதும் பரிசுத்தாவின் முத்திரை உங்களுக்கு கிடைக்குமே. யோசிச்சு பாருங்களேன், ஏங்க கேட்க விசுவாசிக்காமல் இருக்கிறீங்க? உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்கார அவங்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேல சொல்லலாம், நாங்கள் கேட்கல சுவிசேஷத்தை, நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, அவர் தான் என்னை விசுவாசிக்க வைக்கணும்னு உட்காந்துருக்கிறீங்களா? சில பேர் அப்படி, அவர் தான் விசுவாசிக்க வைக்கணும்னு. இல்லை, அவர் உங்களை தான் குற்றப்படுத்துகிறார். நீ விசுவாசியா, உன் பாவத்தில் இருக்கிற அன்பு, உலகத்தில் இருக்கிற இன்பு, ஓ நம்ம விசுவாசிச்சா இதெல்லாம் நம்பணும்னா நம்ம அந்த பாவத்தை விடணும் இந்த பாவத்தை, அதனால தான் நீ விசுவாசிக்க மாட்டேன்றார். நீ விசுவாசிக்கணும், விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவாய், விசுவாசிக்கும் போது சுதந்திரம் கிடைக்கும். தேவன் தான் உங்களுக்கு அதை உணர்த்திட்டோம். ரெண்டாவது பயன்பாடு இது சொல்லி முடிக்கிறேன். பாருங்களேன், இது வந்த பாடம், இன்னொரு பாடத்தை நம்ம படிக்கணும். சுவிசேஷத்தினுடைய சுத்தத்தையும் அதனுடைய பொருளுடைய சுத்தத்தையும் அதை அறிவிப்பதற்கும் நமக்கு வைராக்கியம் இது ஏற்படுத்துறோம். ஏன் யோசிச்சு பாருங்க, நம்முடைய மூதாதையர்கள் சுவிசேஷம் சுத்தமாக அறிவிக்கப்படணும்னு உயிரை கூட கொடுக்கறதுக்கு துணியில, அவங்க உயிரை கூட கொடுத்தாங்க ரத்த சாட்சியை. ஏன்னு புரியுதா? பவுல் சொல்றாரு கலாத்தியர்ல, நாங்கள் போதித்த சுவிசேஷத்தை விட்டு வேற யாராவது ஏதாவது போதிச்சா என்ன சொல்றாரு, சபிக்கப்படட்டோன்றார். ஏன் அப்படி எல்லாம் திட்டுறாங்க? ஏன் அவ்வளவு கோவம் வருது அவருக்கு? ஏசோ பத்தி தானே சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டோன்னு. இல்ல, அந்த சுவிசேஷத்தின் சுத்தம் வந்து காக்கப்பட்டு நீ எபேசியர் மக்களுக்கு அந்த சத்திய வசனத்தை சத்தியமா சொன்னதுனால தான், அதை அவங்க கேட்டு விசுவாசிச்சதுனால தான் அவங்களுக்கு என்ன வந்துச்சு, பரிசுத்தாவின் முத்திரை அனுபவம் வந்துச்சு. அந்த சத்திய வசனத்தை புரட்டி அந்த சுவிசேஷத்தின் பதில் வேற ஏதாவது நம்ம சொன்னோம்னா பரிசுத்தாவின் முத்திரை வராது, பிசாசின் முத்திரை தான் நமக்கு வரும். நரகத்தின் ரெண்டு பிள்ளைகளா, ரெட்டிப்பான பிள்ளைகளா தான் நம்ம மாத்திடுவோம். அந்த காஸ்பிள சொல்லும் போது ஏதோ ஒன்று சொல்லி கூட்டு வந்துருவோமே, கடன் சேர்க்குவாரு, பணத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு வியாதியை சுகப்படுத்துவார் இயேசுன்னு சொல்லி ஏதாவது கூட்டு வந்துடும், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி நீங்கள் வேற ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அங்கே வெங்கடேஷ் பெருமாள் கும்பிட்டான், இங்கே வந்து பிசாசு ரெட்டிப்பான் நரகத்தின் பிள்ளையாக மாறி இங்கே இயேசு பேரை சொல்லிக்கிட்டு அதே பண குணம் தான் அவனுக்கு இருக்கும். பரிசுத்தாவின் முத்திரையும் அவனுக்கு கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு முத்திரை அடிக்கப்பட்டு மனம் மாறினதுக்கு எபேசியர் என்னங்க காரணம்? இப்போல்லாம் தியாலஜி பேசக்கூடாது, இப்போல்லாம் சத்தியம் சொல்லக்கூடாது, என்ன பேசணும், ஏசு அழைக்கிறார், உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார், அதை ஒண்டியே சொல்லிட்டுது, கடத்தையெல்லாம் தீர்ப்பார். தியாலஜி சத்தியம் என்ன சொல்ல பவுல் சொல்கிறாரு, எதனால் நீங்கள் பரிசுத்தாவின் முத்திரை அடிக்கப்பட்டீங்க? சத்திய வசனம், உங்களுடைய காஸ்பல், ரட்சிப்பின் சுவிசேஷம். அந்த சத்தியம் தான் உண்மையான பரிசுத்தாவின் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு கேட். அந்த கேட்டை மூடிட்டோம்னா வேற ஏதோ பொய்யான அனுபவத்தை பெற்று அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நம்ம வழி நடத்திடுவோம். பாருங்களேன், அதனால தான் காஸ்பலை துல்லியமாக சத்தியமாக சொல்கிறதுக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கும். அந்த சத்தியத்தை காக்கிறதுக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கணும். பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது இயேசு பேரில். சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறது மாத்திரம் இல்லை, அதை வைராக்கியமாக அறிவிக்கணும்னு கூட நம்ம பார்த்துக்கிறோம் இல்லைங்களா. உண்மையான சபைக்கு சத்தியத்துக்கு தூணுன்னு சொல்லுது. ஏன் சத்தியத்தை நம்ம தான் அங்கே காக்கணும், அது தப்பாக சொன்னால் அது நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சத்தியம் இல்லாத இடத்துல பரிசுத்தாவி இருக்கிறாருன்னா நம்ம நம்பலாமா? யோசிச்சு பாருங்களேன், பரிசு அது எப்படிங்க வராரு? சத்திய வசனத்தை கேட்டதுனால தானே வந்தாருன்றாங்க. இவங்க பேசுறதெல்லாம் பொய், இவங்க பேசுறதெல்லாம் கள்ள போதகம், அங்கே பரிசுத்தாவி இருக்கிறாராம். கடவுள் தான் நமக்கு இது இந்த வைராக்கியத்தை இந்த காலத்தில் கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க, அது சுத்தமாக அறிவிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை துல்லியமாக அறிவிக்கிற வைராக்கியமும் நமக்கு இருக்கணும். ஏன் இவங்க எதனால் ரட்சிக்கப்பட்டாங்க? கேட்டதுனால். ரோமர் 10:11 சொல்கிறாரு, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கும் போது தான் ரட்சிக்கப்படுவார்கள். அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க கேட்கலன்னா எப்படி விசுவாசிப்பாங்க? யாராவது அவங்களுக்கு போய் சொல்லலைன்னா அவங்க எப்படி கேட்பாங்க? யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவர் சத்தியத்தை நம்ம வாயில சொல்லும்படிக்கு வார்த்தையில கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தையில சொன்னா அவங்க புரிஞ்சுக்கலாம், அந்த புரிஞ்சுக்கிட்டு அதை சொன்னாதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நம்பும் போது பரிசுத்தாவின் ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம சொல்லாம இருந்தா நடக்காதே. யோசிச்சு பாருங்களேன், அதை கேட்டு பவுல் போகாம இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? நமக்கு அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும்.